யூபிஎஸ்சி, ஜிஎஸ்3, எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நாட்டுக்கு ரொம்ப அவசியமானது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. இந்த பக்கம் பார்த்தா மக்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், எஜுகேஷன், ஹெல்த் ஃபெசிலிட்டி, இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட், சீபோர்ட், டேம், பவர் ஸ்டேஷன், ஆயில் அண்ட் கேஸ், பைப்லைன், டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் எஜுகேஷனுக்காக ஸ்கூல், காலேஜ், ஹெல்த் சிஸ்டம்காக ஹாஸ்பிட்டல், சானிட்டரி சிஸ்டம், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, நாட்டோட பொருளாதாரத்துக்காக பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் சம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி இன்ட்ரடக்ஷன் இது, அடுத்து பார்ப்போம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இது அடுத்த டாபிக். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா 2025 $5 trillion, அதாவது $5 trillion ஜிடிபியை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 100 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நல்ல ரோடு போடணும், ரயில்வே ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சூப்பராக மேம்படுத்தணும், மெட்ரோ ஃபெசிலிட்டி கொடுக்கணும், அப்படியெல்லாம் இருந்தால் தான் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்து முதலீடு பண்ணுவாங்க, அதன் மூலம் நம்மளுடைய உற்பத்தி அதிகமாகும், எக்கனாமி க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது $5 trillion அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 100 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், மார்க்கெட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம சரியாக வச்சுருந்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் இதுவும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ட்ரேட் அண்டு காமர்ஸ் இது வந்து ரொம்ப சிறப்பாக ஃப்ளரிஷ் ஆகும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக டெவலப் பண்ணோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரிஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னா லோ இன்கம் கண்ட்ரி, மிடில் இன்கம் கண்ட்ரி அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ லோ இன்கம் கண்ட்ரின்னா ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருந்தால் தானே அந்த நாட்டுக்குள்ளேயே நம்ம இருக்க முடியும் இல்லையா? அப்போது அடிப்படையாக கிளீன் ட்ரிங்கிங் வாட்டராவது இருக்கணும் அந்த நாட்டுக்குள்ளே, இரிகேஷன் ஃபெசிலிட்டி பாசன வசதி இருக்கணும், ஒரு குறைந்தபட்ச டிரான்ஸ்போர்ட்டாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. லோ இன்கம் கண்ட்ரி என்னதான் லோவாக இருந்தாலும் இந்த மூணாவது கண்டிப்பாக இருக்கணும், வாட்டர், இரிகேஷன், டிரான்ஸ்போர்ட். ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரியாக இருக்கிறீங்களா, நீங்கள் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும், டெலிகம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், பேக்வேர்டு ரீஜியனை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு, ரீஜனல் இம்பேலன்ஸ் இருக்கணும். இப்போது ஒரு இடம் சென்னை இருக்குன்னா அங்கேயே அதிகப்படியான எல்லா முதலீடுகளையும் போடக்கூடாது, சிவகங்கையிலையும் கொண்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரீஜனல் இம்பேலன்ஸ். இந்த டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் 1% இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் எந்த கண்ட்ரியாக வேணால் இருக்கட்டும் 1% இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களோட ஜிடிபி 1% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்தால் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் அதிகமாகுன்றது தான் கான்செப்ட். இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்ததுனால எல்லாம் அர்பனைஸ் ஆகிடுச்சு, எல்லாமே நகரமயம் ஆகிடுச்சு. இந்தியாவில் 2030 42% பாப்புலேஷன் மக்கள் அர்பன் சிட்டிஸில் தான் வாழ போகிறாங்க. அவங்க அர்பன் சிட்டிஸில் வாழ போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற சேவைகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும், எஜுகேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நாம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜிடிபி அதிகமாக்கணும். இப்போ நம்மளோடது அக்ரேரியன் எக்கனாமியில இருந்து சர்வீஸ் எக்கனாமிக்கு போயிட்டோம். சைனா வந்து அக்ரேரியன் எக்கனாமியில இருந்து அவங்க மேனுஃபேக்சர் எக்கனாமிக்கு போயிட்டாங்க. நம்மளுடைய மேனுஃபேக்சர் கெப்பாசிட்டி லோவாக இருக்குது, நம்ம சர்வீஸ் எக்கனாமிக்குள்ளார போயிட்டோம், அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி டெவலப் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது ரோட்வேஸ், ரயில்வேஸ், இந்த மாடர்ன் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். கிளைமேட் அண்ட் டிசாஸ்டர் ரெசிலியண்ட்டாக இருக்கணும், எல்லா சூழ்நிலைக்கும் தாக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கணும். இது போல் நம்மளுடைய புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டணும்னு சொல்கிறாங்க. நம்ம வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் தான் குளோபல் காம்படிட்டிவ் இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. அதில் இந்தியா 140 கண்ட்ரீஸில் 17th பிளேஸில் இருக்குது. 70 பிளேஸில் இருக்குது இந்தியா.